சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 28 அத்தியாயம். ராணி சிரித்தாள்.
வேண்டாம் படைத்தலைவரே, பூவழகியை நம்முடன் அழைத்துச் செல்ல வேண்டாம். தற்சமயம் இங்கேயே இருக்கட்டும் என்றார்.
இங்கேயே பூவழகியை விட்டு போவதா? ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். கிளியை பூனை வாயில் கொடுத்துவிட்டு போவது போல் பூவழகியை இருங்கோவலின் பார்வையில் விட்டுவிட்டு போவது சாத்தியமே அல்ல
என்று திட்டமாக கூறிய படைத்தலைவனை பார்த்து புன்முறுவல் செய்த இரும்பிரர் தலையார்,
படைத்தலைவரே, உமக்கு பூவழகியிடம் உள்ள பிடிப்பை பற்றி நீர் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை. சற்று முன்பாக உள்ளே நுழைந்த போது என் கண்ணாலேயே உங்கள் இருவர் அன்பின் ஆழத்தை கண்டேன். ஆனால் ஒரு ராஜ்யத்தின் பெரிய பிரச்சனைகள் முடிவு செய்யப்படும் காலம் இது. அவசியமானால் அன்பையும் அன்புக்குரியவர்களையும் கூட உதர வேண்டிய வேளை இது. என் மனைவி வெட்டப்பட்ட பின்பு துறவியாக விட வேண்டிய நான் இன்று வாழ்பிடித்து இங்கு வந்திருப்பது என் மருமகனை காப்பாற்ற அல்ல, சோழ மன்னனை காப்பாற்ற, சோழ மண்டலத்தை காப்பாற்ற. நீரும் அந்த எண்ணத்துடன் நிலைமையை சீர்தூக்கி பாரும் என்றார்.
இதில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? மாரப்பவேள் மகள் கபடத்தனத்தால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவளுக்கு இருங்கோவேளால் தீங்கு நேரிடாமல் காப்பது என் கடமை அல்லவா என்று கேட்டான் படைத்தலைவன்.
கடமைதான் படைத்தலைவரே, ஆனால் இப்பொழுது பூவழகிக்கு தீங்கு ஏதும் நேரிடாது.
ஏன்?
இருங்கோவேள் ஏதாவது தீங்கு செய்வதாக இருந்தால் இங்கு அவளை அழைத்து வந்து அன்றே செய்திருக்கலாம். பூவழகியை அவன் அணுகக்கூட இல்லை. காமுகனான அந்த வஞ்சகனை எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் அவன் இவளை இங்கு அழைத்து வந்ததற்கு காரணம் இவள் அழகல்ல, இவள் மேலுள்ள ஆசையும் அல்ல.
வேற என்ன காரணம்?
அரசியல் காரணங்கள். இவள் வேளிற்குள மகள். வேளிற்குளத்தார் உதவி இல்லாமல் இருங்கோவேள் சோழ சிம்மாதனத்தில் திடமாக உட்கார முடியாது. மாரப்பவேள் வேளிர்களில் சிறந்தவர், நல்ல பழமுடையவர். அவர் புதல்விக்கு இருங்கோவேள் ஹானி விளைவிக்க முயல்வது தலையில் கொள்ளிக்கட்டையை எடுத்து சொறிந்து கொள்வதற்கு சமானம். இருங்கோவேள் வஞ்சகனை தவிர முட்டாள் அல்ல. அதர்மத்துக்கு இணங்காத மாரப்பவேளை தன் சூழ்ச்சி கூட்டத்தில் இணைக்க அவர் மகளை காட்டி பயமுறுத்த பூவழகியை இங்கு கொண்டு வந்து சிறை வைத்திருக்கின்றான் அந்த பாதகன். இவளை பற்றி கவலை வேண்டாம், வாருங்கள், மடத்திற்குள் சென்று மன்னனை காப்பாற்றுவோம்
என்று கூறினார் இரும்பிடர் தொலையார். பூவழகி ஏதும் பேசாமலே நின்றிருந்தாள்.
நீ என்ன சொல்கிறாய் பூவழகி என்று கேட்டான் படைத்தலைவன்.
இடர் தொலையார் சொல்வது உண்மைதான். நீங்கள் சென்ற மன்னரை கவனியுங்கள் என்றாள் பூவழகி.
இளம் சழியன் அவளை உற்று பார்த்து கொண்டே நின்றான். உலக விவகாரம் தெரிந்த இரும்பிடர் தொலையார் அவ்விருவரையும் தனிமையில் விட்டு துறவியை அழைத்து கொண்டு வெளியேறினார். வெளியே வந்து மரக்கூட்டத்திடையே நின்று கொண்டு நீண்ட நேரம் பார்த்து இளம் சழியன் வராததை கண்ட சமண அடிகள் வெகுண்டு,
இத்தனை நேரம் என்னதான் செய்வான் என்று கழிந்து கொண்டார். உமக்கு புரியாதடிகளே
என்று விஷமமாக பேசிய இருபிடர் தொலையாரும் நேரம் ஆவதால் சஞ்சலப்பட்டார். கடைசியாக வேண்டா வெறுப்பாக வெளியே வந்த படைத்தலைவன் ஏதும் பேசாமலே இருபிடர் தொலையாரையும் சமணிகளையும் பின்பற்றி சென்றான். மௌனமாகவே சென்ற மூவரும் இடையே இருந்த தோப்புகளின் வழியாகவே மறைந்து சென்று கடைசியாக சமண மடத்தின் மேல் திசையில் இருந்த தோப்பின் மறைவில் நின்று சாளரத்தின் மூலமாக உள்ளே கூடத்தை கவனித்தனர். கூடத்தின் நடுவே இருந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலையின் ஒரு பக்கத்தில் யவனராணி நின்றிருந்தாள். மற்றொரு பக்கத்தில் இருங்கோவேள் நின்றிருந்தாள். அந்த வேளையில் அவ்விருவரும் அந்த சிலைக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இருமிடர் தொலையார் யோசித்த போதே எள்ளும் கொள்ளும் வடிக்கும் முகத்தை இருங்கோவேள் ராணியை நோக்கி திருப்பினாள். எதற்காக அதை உற்று பார்க்கிறாய் ராணி? நான் கேட்பதற்கு ஏன் பதில் இல்லை என்று தோப்பு வரையில் கேட்கும்படி இறையவும் செய்தாள். ராணி பதில் பேசாமல் அந்த சிலையையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த இளம் சழியன் திடீர் என்று அவள் நீலமணி கண்களில் எதையோ அறிந்ததற்கு அடையாளமாக ஒரு ஒளி தோன்றி மறைந்ததைக் கண்டார். அடுத்த வினாடி தன் தலையை பின்னால் சாய்த்து பொன்னிற கேசங்கள் சில கொண்டையிலிருந்து அவிழ்ந்து விளையாட ஒரு முறை தலையை ஆட்டி மிக மதுரமாக சிரித்தாள் ராணி. ஏதோ மரத்தில் இருக்கும் பனிநீர் கீழே உள்ள பளிங்கு குட்டையில் சொட்டுவது போல் மிக இன்பமாக ஒளித்த அந்த சிரிப்பு பெரும் நாராசமாக இருந்தது இரும்பிடர் தொலையாருக்கு. சமணத்துறவி இடிந்தே போனார். அவர்கள் அப்படி அடியோடு திகிர்பட்டு கலங்கிவிட்ட காரணம் இளம் சழியனுக்கும் புரிந்துவிட்டதால் அவனும் பெரிதும் அச்சமே அடைந்தான். மிக சூட்சமமான பார்வையை உடைய ராணியின் கண்கள் புத்தர் சிலை மர்மத்தை கண்டறிந்து விட்டன என்பதை அறிந்து கொண்ட இளம் சழியன் கவலை நிறைந்த கண்களோடு இருமிடர் தலையாரை நோக்கி,
இடர் தலையாரே, ராணி என்று கூறவும் தொடங்கினார். புரிந்து கொண்டு விட்டாள் புத்தர் சிலை மர்மத்தை
என்ற இருமிடர் தலையார்,
யார் இவள் படைத்தலைவரே
என்று வினவினார். யவனராணி என்றான் படைத்தலைவன்.
இவள் மட்டும் தான் அறிந்ததை சொல்லிவிட்டால் போதும், கரிகாலன் கதை முடிந்துவிட்டும், அதை தடுக்க ஏதாவது வழி உண்டா
என்று கேட்டார் இருமிடர் தலையார் சோகம் ததும்பிய குரலில். அவர் சோகத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போகும் செயலில் உள்ளே இறங்கினான் இருங்கோவேள்
ராணி சிலையை உற்று பார்த்ததையும் அவள் நீலமணி கண்கள் பளிச்சிட்டதையும் அதை தொடர்ந்து அவள் சிலிர்த்ததையும் கண்ட இருங்கோவேள் அவளை வெகு வேகமாக அணுகி அவள் இரு கைகளையும் பலமாக பிடித்து,
என்ன கண்டாய் அந்த சிலையில், உண்மையை சொல் இல்லையே என்றார்.
இருங்கோவேள் வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவன் கருத்து அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவன் பிடியிலிருந்து தன் கைகளை துளிகூட சிரமம் இல்லாமலும் அலட்சியமாகவும் உருவிக்கொண்ட யவனராணி ஓர் அடி பின்னுக்கு நகர்ந்து அவனை மிக கம்பீரமாக பார்த்தாள். அவனையும் பார்த்து புத்தர் சிலையையும் பார்த்து மீண்டும் ஒரு முறை நகைத்தாள். இருங்கோவேளின் உள்ளம் கோபத்தின் உச்ச நிலைக்கு சென்று கொண்டிருந்ததை அவன் முகத்திலிருந்து ஏற்பட்ட விகாரம் மட்டும் இன்றி பயங்கரமாக அசைந்த அவன் மீசையும் நிரூபித்தது. அந்த கோப கனலில் எழுந்த வார்த்தைகளும் தணல்களைப் போல தெரிந்தன.
ஏன் நகைக்கின்றாய்
என்று மீண்டும் இறைந்தான் இருங்கோவேள்.
இந்த சிலை ஏற்பட்டு எத்தனை நாளாகிறது என்று வினவினாள் ராணி.
200 வருடங்கள் என்று பதில் சொன்னான் இருங்கோவேள்.
இத்தனை வருஷங்களாக இந்த சிலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா?
ஏளனத்தோடு கேள்வி கேட்டாள் ராணி.
தெரியாது.
சுவர்களில் பார்த்தீரா?
பார்த்தேன்.
ஜெயின மத சின்னங்கள்?
ஆம்.
இது புத்தர் சிலை?
எனக்கு தெரிந்ததை நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எனக்கு தெரியாததை இந்த சிலையை பற்றி நீ அறிந்ததை சொல் ராணி. சொல்லாவிட்டால் சொல்ல வைப்பேன்.
ராணியின் முகத்தில் கோப சாயை பலமாக படர்ந்தது மட்டுமின்றி அவள் கண்கள் அந்த வஞ்சகனை வெறுப்போடும் நோக்கின.
என்னையா மிரட்டுகிறாய்? நான் யார் தெரியுமா உனக்கு?
தெரியும், யவன நாட்டு ராணி.
நிரூபிக்கட்டும். திடமில்லாத சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கும் நீ, திடமான அரியணையில் அமர்ந்திருக்கும் யவனராஜ குடும்பத்தை சேர்ந்த என்னை மிரட்டி பயனில்லை. நான் இஷ்டப்படாவிட்டாலும் என்னிடமிருந்து ஒரு சொல்லும் கிளம்பாது என்பது நினைவிருக்கட்டும். 200 வருடங்களாக கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்கின்றேனானால் ஒரு நிபந்தனை.
என்னது? சொல், எது வேண்டுமானாலும் உனக்கு தெரிகிறேன்
என்றான். என் ஒரு சொல் உன் பிற்காலத்தை பொற்காலமாக்கும், சொல்கின்றேன். ஆனால் என் ஆணையை நிறைவேற்ற உடன்படுகின்றாயா
என்று கேட்டாள். சத்தியத்தை பற்றி அதிகமாக பயப்படாத இருங்கோவேள் அவள் எதை சொன்னாலும் செய்வதாக வாக்களித்தான். நிபந்தனையை கூறினாள். அவ்வளவுதான். இருங்கோவேள் சீர் எழுந்தான். பெண் முன்பாக பேசத்தகாத வார்த்தைகள் அவன் வாயில் சரமாரியாக எழுந்தன.
டேய், இங்கு வாருங்கள், இந்த ராணியை பிடித்து கட்டுங்கள் என்று கூவி தன் வீரர்களை அழைக்கவும் செய்தான்.
அடுத்த வினாடி சொல்ல ஒன்னா பயத்தாலும் பிரமிப்பாலும் பின்னடைந்தான். இம்முறை ராணி சிரித்தாள். இன்பமாக அல்ல, ஏளனமாக இருங்கோவேளின் உயிரை வாங்கிவிடுவது போன்ற இகழ்ச்சி சிரிப்பொன்றையும் பெரிதாக உதிரவிட்டாள். அந்த சிரிப்பை சமண மடத்தின் பெரும் சுவர்கள் வாங்கி எதிரொலி செய்ததால் சுவர்களில் இருந்த ஜெயின சின்னங்கள் எல்லாம் அவனை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது. அப்படி சிரித்த ராணி மெல்ல மெல்ல பின்வாங்கி புத்தர் சிலைக்கு அருகில் நின்று கொண்டு எதிரே பாய்ந்து நின்ற வஞ்சகனை நோக்கி,
இருங்கோவேள், இஷ்டப்பட்டால் இந்த வினாடியே நான் உன்னை இந்த இடத்திலேயே பிணமாக்கி விடுவேன், தெரியுமா? யவனராணி மீது கை வைக்க என்ன துணிச்சல் உனக்கு என்று கூறி கொண்டு போய் புத்தர் மடியில் வைத்தாள்.
வேண்டாம், வேண்டாம் ராணி, பொறு
என்று அதிகாரத்துடன் கூறிய பெரும் குரல் ஒன்று சமணவிகாரத்தின் கூடத்துக்குள் ஊடுருவி சென்றது. யவனராணி புத்தர் சிலையை நோக்கி நகர்ந்த போது திகிலடைந்த இரும்பிடர் தொலையார் புதிதாக ஏற்பட்ட குரலை கேட்டதும் கல்லாய் சமைந்தே போனார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.